வணக்கம் சத்யநாதன்.
வணக்கம் ரைசல்.
இப்ப படுக்கை போர்வைகளை எல்லாம் வந்து அது வழியாக நோய் வருது அப்படின்னு ஆய்வு செய்தி சொல்லுதோ?
ஆமா ஆமா.
சரி, இப்ப படுக்கை போர்வை இதுகள்ல மாற்றாம இருக்கிறதுனால நோய்கள் வருதுன்னு சொல்றாங்களே, அது என்ன உண்மையான தகவல் சொல்லுங்களேன்.
ஹைடெக் என்ற அதி உயர் தொழில்நுட்பம், அது தொடர்பான ஆராய்ச்சிகள், முன்னேற்றங்கள் பற்றி பெரும் கவனம் செலுத்தப்பட்டு வரும் அதே வேளையில், நாம் அன்றாடம் உண்ணும் உணவு, உடுத்தும் உடை, உறங்கும் படுக்கை இவை பற்றிய ஆய்வுகளும் அவற்றை மேலும் பயனுள்ளவையாக அல்லது பாதுகாப்பானவையாக மாற்ற என்ன செய்ய வேண்டும் என்ற ஆய்வுகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு தான் வருகின்றன. ரைசல், நாம் அன்றாடம் பயன்படுத்தும் படுக்கை விரிப்புகள், போர்வைகள், தலையணை உரைகள் என்பவை பற்றி நியூயோர்க் பல்கலைக்கழகத்தின் லாங்கோன் மெடிக்கல் சென்டர் என்ற நிலையத்தின் கிளினிக்கல் மைக்ரோபயாலஜி அண்ட் இம்யூனாலஜி என்ற நுண் உயிரியல் மற்றும் நோய் எதிர்ப்பியல் துறை தலைவர் டாக்டர் பிலிப் டியன்ஸ் அவர்கள் தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு ஒன்றின் பின்பு பல ஆச்சரியமான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஒருவர் ஒரு இரவு தூங்கி எழுந்த படுக்கையின் விரிப்புகள் ஆய்வுக்கு உள்ளாக்கப்பட்ட போது அதில் லட்சக்கணக்கான டெட் ஸ்கின் என்ற உதிர்ந்த தோல் துகள்கள், பாக்டீரியா என்ற நுண்ணுயிர்கள், பங்கஸ் என்ற பூஞ்சன வகை நுண்ணுயிர்கள், மைட்ஸ் என்ற கிருமிகள் என்பன இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு ஆய்வு ஒன்றில் 1.5 வருடங்கள் பயன்படுத்தப்பட்ட தலையணையில், உரையில் அல்ல தலையணையில், 17 வெவ்வேறு வகையான பூஞ்சன நுண்ணுயிர்கள் அதாவது பங்கஸ்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மொத்தத்தில் பார்வைக்கு சுத்தமானது போல தெரியும் படுக்கை ஒன்றில் கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்கக்கூடும் என்பதையே இந்த ஆராய்ச்சிகள் அல்லது கணிப்புகள் உறுதி செய்கின்றன.
அப்படி பார்த்தா இப்ப படுக்கை விரிப்புகள், தலையணைகள் இதுகள்ல எல்லாம் இந்த அளவிற்கு நுண்ணுயிர்கள் சேர என்ன காரணம்?
என்ன காரணம் என்று பார்க்கிற போது, நுண்ணுயிர்கள் அதாவது மைக்ரோ ஆர்கனிசம் என்ற நுண்ணுயிர்கள் வாழ்வதற்கும் அவை பல்கி பெருகுவதற்கும் அவற்றுக்கு புரோட்டீன் என்ற புரதம் தேவை. அதனால்தான் புரதம் நிறைந்த இறைச்சி, மீன் போன்றவை மிக வேகமாக பழுதாகி விடுகின்றன. படுக்கையில் எங்கிருந்து புரதம் வருகிறது என்று பார்த்தால், நமது உடலில் இருந்து உதிரும் தோல் துகள்களில் புரதம் நிறைந்திருக்கிறது. இந்த புரதம் நுண்ணுயிர்களுக்கு உணவாகிறது. அது மட்டுமல்ல, தலைமயிரில் நிறைய அழுக்கு படிவதால் இந்த அழுக்கு நுண்ணுயிர்களுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது. தலைமயிரில் இருக்கும் அழுக்கு காரணமாக உருவாகும் அல்லது பெருகும் நுண்ணுயிர்கள் தலையணையில் நாம் முகம் புதைக்கும் போது நமது சுவாசம் காரணமாக உடலுக்குள் செல்கின்றது. தலையணைகளிலேயே பெருமளவில் பங்கஸ் என்ற பூஞ்சன நுண்ணுயிர்கள் செறிந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இவை சுவாசப்பைக்குள் செல்வதால் சுவாசப்பை தொடர்பான பல நோய்கள் நமக்கு ஏற்படவும் காரணமாகின்றன.
சரி, அப்படி பார்த்தா இப்ப படுக்கை விரிப்பு, தலையணை உரை இதைகளை எல்லாம் அடிக்கடி மாற்றணும்னு நினைக்கிறேன் இல்லையா?
ஆ, நிச்சயமாக.
அப்ப அடிக்கடினா எத்தனை நாளைக்கு ஒரு தடவை மாற்றுறது?
மாற்றுவது என்பதை விட எத்தனை நாளைக்கு ஒரு முறை செலவு செய்யப்பட வேண்டும் என்று பார்க்கிற போது, தினமும் குளித்து உடலை சுத்தம் செய்யும் ஒருவர் தனது படுக்கை விரிப்புகளை ஆக குறைந்தது வாரத்துக்கு ஒரு முறை செலவு செய்ய வேண்டும் என்று இந்த ஆய்வு சொல்கிறது. தலையணையை பொறுத்த அளவில் 2 நாட்களுக்கு ஒரு முறை தலையணை உரையை செலவு செய்ய வேண்டும் என்கிறார்கள். அத்தோடு அடிக்கடி தலையணைகளை அதாவது உறவை அல்ல தலையணைகளை செலவு செய்ய வேண்டும் என்றும் இந்த துறையோடு சம்பந்தப்பட்டவர்கள் சொல்கிறார்கள். நாம் போர்வையாக பயன்படுத்தும் குயில்ட் மற்றும் டூனா என்பவற்றை மாதம் ஒரு முறையாவது செலவு செய்ய வேண்டும் என்பதே இந்த ஆராய்ச்சியின் முடிவாக பார்க்கப்படுகிறது.
சரி, இப்ப நீங்க சொல்றதை பார்த்தா செலவு செய்யணும், சரி, அது எப்படி செலவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல?
ஆம், குயில்ட் மற்றும் டூனா தலையணைகள் என்பவற்றை நாம் குளிக்க பயன்படுத்தும் டப் என்ற குளிக்கும் தொட்டியில் இளஞ்சூடான நீரில் போட்டு ஷாம்பு அல்லது சலவை தூள் கலந்து அலசி மீண்டும் அதே அளவு உஷ்ண நிலையுள்ள நீரில் அலசி உலரவிட வேண்டும் என்றும், உலரவிடும் போது தலைகீழான யூ வடிவில் அவை தொங்கும் விதமாக 2 கொடிக்கயிர்களை அல்லது கம்பிகளை பயன்படுத்தி உலரவிட வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. விரிப்புகளை சலவை இயந்திரத்தில் சலவை செய்யலாம். ஜலதோஷம், சளிச்சுரம் என்பன மிக வேகமாக பரவும் குளிர்காலத்தில் படுக்கை விரிப்புகள் போர்வைகள் என்பவற்றை கொதிநீரில் கழுவுவது நல்லது என்றும் சொல்லப்படுகிறது. ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட விரிப்பு அல்லது போர்வை எந்த மூலப்பொருளால் செய்யப்பட்டது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதற்கு தயாரிப்பாளர்களின் லேபிளை பார்ப்பது நல்லது. பருத்தியால் செய்யப்பட்டவை உஷ்ணத்தை தாக்கு பிடிக்கும், ஆனால் செயற்கை இலைகளால் செய்யப்பட்டவை அதிக உஷ்ணத்தை தாக்கு பிடிக்காது என்பதையும் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அத்தோடு சலவை செய்த பின்பு அந்த போர்வைகளை அல்லது உரைகளை சூடான, மிக நல்ல சூடான அயனை பயன்படுத்தி அயன் செய்து கொள்வதன் மூலமாக மேலும் நுண்ணுயிர்களை அழிக்க முடியும் என்றும் இந்த ஆய்வு சொல்கிறது. ரைசல்,
மிக்க நன்றி. சத்யநாதன், இப்ப நீங்க சொல்றதை பார்த்தா இப்ப ராத்திரி படுக்கைக்கு போகும்போது கொஞ்சம் அச்சமாதான் போர்வையையும் தலையணையும் பார்க்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன்.
அவன் அடிக்கடி சலவை செய்வதன் காரணமாக நாம் மிக சுத்தமான ஒரு படுக்கை ஒன்றில் படுத்து எழும்புகின்ற ஒரு புத்துணர்வும் தெளிவும் எல்லோருக்கும் ஏற்படும் என்று நம்புகிறேன்.